அனைவருக்கும் வணக்கம். அசோகமித்திரனுடைய படைப்புகள், அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் என்று சொன்னதுமே சிறு விபத்துகள், அபத்தங்கள், நகைமுரண்கள் இவற்றுக்கு குறைவிக்காது. சுந்தரராமசாமி பேசிய பிறகு நான் பேசுவது அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். அல்லது அசோகமித்திரனுடைய எழுத்தை பற்றி கங்கராசலபதி பேசுவதே அப்படிப்பட்ட ஒரு அபத்தமாக குறைக்கல கருதலாம். எனக்கு வேறொரு அபத்தம் நினைவு கொண்டது. அபத்தம் என்பதை விட ஒரு நகை முரண் அல்லது முரண் என்று சொல்லலாம். அம்சன்குமார் இயக்கிய அந்த படத்தை பார்த்ததுமே வந்து அசோகமித்திரனுடைய பிறந்தநாள் தான் விண்டனுடைய பிறந்தநாள் என்பதை எனக்கு நினைவு கொண்டது. செப்டம்பர் 22 இரண்டு முற்றிலும் வேறுபட்ட எழுத்தாளர்கள் ஒரே நாள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை சற்று சொல்கிறேன். முதலிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் அசோகமித்திரனுடைய நாவல்களை பற்றி பேசப்போவதில்லை. அசோகமித்திரனே கூட வகைமைகளை பற்றி ஒரு உறுதியான கருத்துடையவர் என்று நான் சொல்ல முடியாது. அவருடைய நூல்களினுடைய முன்னுரைகளெல்லாம் பார்க்கும்போது அதற்காக அனைத்து படைப்புகளையுமே படைக்கும் என்று நான் பார்க்கிறேன். சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் அனைத்தையுமே வந்து அதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஊடு சரடாக ஒரே ஒரு பார்வை நான் சேர்க்கின்றேன். எனவே நாவல்கள் என்பதை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட தலைக்கும் அல்ல, அவ்வாறு அசோகமித்திரனை நான் பார்க்கவும் விரும்புகிறேன். பொதுவாக சில மனப்பதிவுகளை அசோகமித்திரனுடைய எழுத்துக்களை கடந்த 22 படித்து வருவோம் என்ற முறையில் என்னதான் திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள் அசோகமித்திரனை படிப்பதில்லை என்று சுந்தரராமசாமி அவர்கள் கூறினாலும் கூட என்னை போன்ற சிலர் படித்துக் கொண்டுதான் நினைக்கிறோம். முக்கியமான எழுத்தாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அவலங்களில் ஒரு மிகப்பெரிய அவலம் என்று என்ன சொல்லலாம் என்றால் கவனிக்கப்படாமல் இருத்தல் என்று சொன்னோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய அவலம் ஒன்று உள்ளது, அது அசோகமித்திரனுக்கு ஏற்பட்டிருக்கின்றதோ என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. தான் கவனிக்கப்படுவது அவருக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அவரை மிக முக்கியமான எழுத்தாளராக, பொருட்படுத்தக்கூடிய எழுத்தாளராக, அந்தரங்கமான எழுத்தாளராக கருதக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதை வந்து நான் சொந்த அனுபவத்தின் மூலமாக நான் சொல்ல முடியும். அண்மையில் ராமச்சந்திர குஹா என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர், ஆங்கிலத்தில் நிறைய எழுதி கொண்டு வருவார். அவரை சந்தித்த போது அவர் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் அசோகமித்திரனை பற்றி குறிப்பிட்டு பேசினார். நாங்கள் பேசினோம். அவர் சொன்னார், ரொம்ப மிகவும் முக்கியமான எழுத்தாளர், நான் ரொம்ப ரசித்து படிப்பேன். அவர் 18 அதாவது 18 புத்தகம், அப்புறம் அவர் ஜெமினி சினிமாவை பற்றி எழுதிய அந்த சிறுநூல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு பேசி கொண்டிருந்தார். நான் கேட்டேன், எப்படி அவருடைய எழுத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர்கள், யார் உங்களுக்கு பரிந்துரை செய்தார்கள் என்று கேட்டேன். அவர் கேட்ட உடனே எனக்கு ஷியாம் கணகன் தான் என்ற அசோகமித்திரனை படிங்கன்னு சொன்னார் அப்படின்னார். அவர் வந்து எழுத்து என்பது எங்கெங்கு செல்கின்றது, யாரை அடைகின்றது, யாருடைய மனத்தை பாதிக்கின்றது, எத்தகைய மனவெழ்ச்சி அவரிடம் ஏற்படுத்துகின்றது என்பதை வந்து சொல்ல முடியும் என்று தோன்றவில்லை. இன்னொரு வகையில் பார்த்தால், தமிழ் எழுத்தாளர் மிக அதிகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளர். இது ஏதோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுவது ஒரு கிரீடம் என்று நான் சொல்லவில்லை, ஒரு அங்கீகாரம் என்கின்ற முறையிலே பார்த்தோம்னால் அசோகமித்திரனுடைய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அளவிற்கு வேறு எந்த எழுத்தாளர்களுடைய நூல்களும் மொழிபெயர்க்கப்படவில்லை. நான் கல்கி எழுத்தவர்கள், நான் கல்கி போன்றவர்களுடைய எழுத்துல எல்லாம் மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு வந்து தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், அதற்காக அழிக்கப்படுவதற்கு ஏராளமாக காடுகள் இருக்கின்றன. ஆனால் அசோகமித்திரனுடைய படைப்புகள் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்தவர்கள் அனைவரையும் நான் அறிந்தவரையில் அனைவருமே வந்து நெருக்கமான வாசக அனுபவத்தோடு தான் வந்து அந்த மொழிபெயர்ப்பில் அணுகியிருக்கிறார்கள். ஏறத்தாழ அந்த மொழிபெயர்ப்பு அனைத்தையுமே நான் பார்த்திருக்கிறேன். அனைவருமே வந்து அதற்குள்ள மனதை செலுத்தி ஒரு ஈடுபாட்டோடு மொழிபெயர்த்ததாக தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்த்தால் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழ் உலகத்திற்கு வெளியிலே கிடைத்திருக்கின்றது. பல சமயங்களில் தமிழ் உலகத்திற்கு வெளியே சில தமிழ் எழுத்தாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது என்று கேட்டாலே ஒரு பெரிய அச்சம் ஏற்படும். என்றால் வெளியிலே அடிக்கடி செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்க்கக்கூடிய ஒரு தொழிலில் இருப்பதால் அச்சம் ஏற்படும். ஏனென்றால் அவர்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அகிலனுடைய நாவலை படித்துவிட்டு உங்கள் தமிழ் இலக்கியம் இப்படித்தான் இருக்கின்றதா என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதே போன்ற அவலங்கள் நேராமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அசோகமித்திரன் போன்ற எழுத்தாளர்களுடைய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவருடைய இதன் நம்ம அவருடைய அயோவா இன்டர்நேஷனல் ரைட்டிங் ப்ரோக்ராம் போனது பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அண்மையில் கூட 2 ஆய்வு இருக்கு நீம்ராக நீம்ரானாவில் நடைபெற்ற முக்கியமான அந்த இந்திய 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மலர் வெளியிட்டதை தவிர வேறு வகையான கூட்டங்களோ சிறப்பிதழ்களோ வெளிவந்ததில்லை. அசோகமித்திரன் படைப்புலகம் ஒரு நூல் வெளிவந்ததை தவிர அதற்கு முக்கியமான காரணம் தமிழ் சூழலில் உள்ள ஒரு குழுத்தன்மைதான். அந்த குழுத்தன்மைகளின் காரணமாக வரக்கூடிய பேரும் புகழும் எவ்வளவு காலம் நினைச்சிருக்கும், அதனுடைய சாதக பாதகங்களை பற்றி நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டியதில்லை என்றுதான் நினைக்கிறேன். தண்ணீர் நாவலை பற்றி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தமிழ் நாவல் 50 பார்வையில் ஒரு அபத்தமான மதிப்புரை வந்தது. ஆனால் இன்றைக்கு அதை வந்து ஏன் நினைத்து பார்க்கிறோம், பால் தக்காரியா அதை பற்றி தண்ணீரை பற்றி எழுதிய பிறகு இப்படியும் சில அபத்தமாக எழுதியிருப்பதை நினைத்து பார்க்கிறோம், அவ்வாறு எதிர்மறையாக நினைத்து பார்க்கிறோம். அதே போல் வெங்கட்ராமநாதன் ஒரு முறை சொன்னதாக சொல்லுவார், என்ன அசோகமித்திரன் வந்து இந்த கைமுறுக்கு சுற்றுற மாதிரி பழக்கத்தின் காரணமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாராட்டாகத்தான் நான் கருதுகிறேன். நம்ம பலர் பிரபஞ்சன் இருக்கிறார், சுவையான ஒரு பண்டம் ஒரே தரத்தில் தொடர்ந்து கிடைக்கும் என்றால் அதற்காக எத்தனை மைலும் நடந்து போகக்கூடிய ஒரு நிலையில நாம் அனைவருமே இருக்கிறோம். அந்த வகையில் அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் 90% என்னுடைய அனுபவத்தில் வந்து ஏமாற்றம் தராத படைப்புகளாக நான் தொடர்ந்து இருந்து வருகின்றன. அது கட்டுரைகளாகலாம், கதைகளாகட்டலாம், நாவல்களாகட்டலாம். மற்றொன்று, தமிழனுடைய முக்கியமான நவீன எழுத்தாளர்களுக்கு அமையாத இன்னொரு சூழ்நிலையும் அவருக்கு வாய்ப்பது என்று சொல்ல வேண்டும். சிற்றிதழ்களில் மட்டுமே தமிழனுடைய நவீன எழுத்தாளர்கள் பெரிதும் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அசோகமித்திரனை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கை தேவை அல்லது எழுத்தையே அவருடைய வாழ்க்கையாக வைத்துக் கொண்டதால் என்னமோ வந்து சாவியிலும் அமுத சுரபிலும் கல்கியிலும் எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறார். அந்த பத்திரிகைகளில் வந்த போதெல்லாம் கூட அதை நுட்பமான வாசகர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு சான்று என்று சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இவர்களுக்கு அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் தமிழில் நவீன இலக்கியத்தில் 70களிலும் 80களிலும் ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு கொந்தளிப்பு, சிறு அளவிலான கொந்தளிப்பு என்று சொல்லும்போது அந்த தலைமுறையைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் அனைவரையுமே வந்து அசோகமித்திரன் பாதித்திருக்கிறார். அதற்கு வேறு எந்த உதாரணமும் தேவையில்லை. இவர்களுடைய முதல் தொகுப்பு அனைத்துமே பிரபஞ்சனாக இருக்கலாம், திருக்குமாராக இருக்கலாம், ஜெயந்தனாக இருக்கலாம், தேவகி குருநாத், சுப்பிரமணிய ராஜு, இராமுருகன் அனைவருடைய முதல் தொகுப்புகளுக்கும் வந்து அசோகமித்திரன் தான் முன்னேறியிருக்கிறார். இது வந்து தேடிப்பெற்ற முன்னுரைகள். இது ஏதோ ஒரு வகையிலே இதை எழுதியவர்கள் அனைவரும் வந்து அசோகமித்திரனை ஒரு ஆதர்சமாகவோ மதிப்புக்குரியவராக கருதித்தான் இதை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நுட்பமான வாசகர்களும் நுட்பமான எழுத்தாளர்களும் அசோகமித்திரனை பொருட்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களாக நான் பார்த்துக்கிறேன். அவருடைய நூல்கள் வெளிவந்த முறையை கூட பார்த்து வந்தால் இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ந்துவிட்டது. வண்ணப்படங்களை பயன்படுத்துவதும் மல்டி கலர் ஆப்ஷன் பயன்படுத்துவதற்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஆனால் 70களின் கடைசியிலும் 80களின் தொடக்கத்திலும் பார்த்தோம்னால் அவருடைய நூல்கள் வெளியிட்ட பதிப்பகங்கள் நர்மதாஸ் பதிப்பகமாக இருந்தாலும் கலைஞன் பதிப்பகமாக இருந்தாலும் அந்த நூல்களை வெளியிட்ட நேரத்தையை பார்க்கும்போது அந்த பதிப்பகத்திலிருந்து அவரை கௌரவப்படுத்தக்கூடிய முறையிலே தான் போட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். எனக்கு நினைவிருக்கின்றது நர்மதாஸ் பதிப்பகத்தின் வந்து ஆதிமூலத்தினுடைய முன்னட்டை ஓவியத்தோட புத்தகம் வெளியிட்டது. பின்பக்கத்திலே வந்து அசோகமித்திரனுடைய முழு படம், அதாவது பிளாக் எடுத்து செய்யப்பட்ட கூட்ட படங்கள் ரொம்ப வந்து அந்த பின்னட்டு படம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன இளைய வாசகர்களை வந்து கவர்ந்ததாக இருந்தது. நேரடி தோற்றத்திற்கும் புகைப்படத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியும் வந்து பின்னாடி வந்து நாம் கவனிக்கிறோம். அந்த கதைகளுக்குள் அவருடைய எழுத்துக்களுக்குள் சொல்லும்போது நாம் மனதில் மிகவும் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து முற்றிலும் இந்த வேறு கடமை. இவர் அளவிற்கு தமிழகத்திற்கு அப்பாற்பட்ட பண்பாட்டு சூழல்களை களங்களை நம்பகத்தன்மையோடு கையாண்டவர்கள் வந்து மிக குறைவு என்று சொல்லலாம். களங்கள் என்று சொல்லும்போது வேறு ஊர்கள் என்கின்ற பொருளில் மட்டுமல்ல, வேறு பண்பாடுகளை சார்ந்த மனிதர்கள் மிகுந்த நம்பகத்தன்மையோடு அவருடைய எழுத்துக்கள் மூலம் வந்து சேர்கிறார்கள். அவர்களை நாம் தமிழில் படிக்கிறோம் என்பதை தவிர இவர்கள் வேறு மனிதர்கள், வேறு பண்பாட்டை சார்ந்தவர்கள் என்று நினைக்கின்ற அதே வேளையில் இவர்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய பார்வை, இவர்களுடைய உணர்வுகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு கட்டாயம் ஏற்படத்தான் செய்கின்றது. அவருடைய எழுத்துடைய வேறு சில அம்சங்கள் என்று சொல்லும்போது அவருடைய நகைச்சுவை, இந்த நகைச்சுவை வந்து அவருடைய நகைச்சுவை தன்மை இல்லாத ஒரு படைப்பே வந்து ஏறத்தாழ இருக்க முடியாது. ஆனால் அந்த நகைச்சுவை என்று சொல்லும்போது தமிழ் இலக்கிய மரபில் வந்து உடைய பலவீனமான ஒரு பகுதி வந்து நகைச்சுவை. என்னதான் தொல்காப்பியார் அங்கதம் பிசின் என்றெல்லாம் சொன்னாலும் கூட தமிழ் இலக்கிய மரபில் நகைச்சுவை என்பது வந்து மிகப்பெரிய பஞ்சம். தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் புலவர்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம்தான். இவருடைய எழுத்தில் வந்து நகைச்சுவை என்பது இல்லாவிட்டால் அவர் அவருடைய எழுத்தில் இருக்கக்கூடிய துக்கம், புறக்கணிப்பு, அவலம் இதையெல்லாம் வந்து எவ்வாறு வாசகரிடம் கடத்துகிறார் என்று பார்க்கும்போது அதில் அந்த அந்த நகைச்சுவை, ஒரு வகையான வரட்டு நகைச்சுவை, தமிழ் இலக்கிய முறையில் அறியப்படாத ஒரு வகையான நகைச்சுவை வருகின்றது. சில சமயங்களில் அந்த நகைச்சுவை தூக்கலாக இருக்கலாம், சில சமயங்களில் அமர்த்தலாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சுந்தரராமசாமி சைக்கிளை பற்றி சொன்னார், எனக்கு நினைவு வரக்கூடிய கட்டுரை அவர் ஒரு இருசக்கர வாகனம் மோஃபாவாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன், சின்பேண்டு தயாரித்த மோஃபா, அந்த மோஃபா ஓட்டுகின்ற அனுபவத்தை பற்றி அந்த கட்டுரை வந்து எத்தனை முறை படித்தாலும் வந்து சிரிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் சிரிப்பை தாண்டி வேறு சில எத்தனையும் பரிமாணங்கள் அதில் இருக்கின்றன. இதோடு இணைந்த இந்த வரட்டு நகைச்சுவையோடு இணைந்த இன்னொரு தன்மை, அதுவும் வந்து தமிழுக்கு அவர் கொடுத்த குறை என்று சொல்ல வேண்டியது வந்து குறை முயற்சி. ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடியது தமிழ் இலக்கிய மரபில் இல்லாதது. அது அவருடைய எழுத்துலை தொடர்ந்து பார்க்கிறோம். தமிழில் வந்து எப்படி மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய உணவு தான் அதிகம். பங்க இலக்கியத்தை தவிர்த்து விட்டு பார்த்தோம் என்றால் மிகைப்படுத்தி சொல்வது தான் நம்முடைய மரபு. வெறும் கடல் என்று சொல்ல முடியாது, அலைக்கடல் என்று சொல்ல வேண்டும், கட்டுக்கடல் என்று சொல்ல வேண்டும், மறிகடல் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு தான் நாம் சொல்லக்கூடிய மரபுக்கு இதில் வந்து இந்த குறைவு நகர்ச்சி என்பது வந்து மிக அதிகமாக இருக்கு. அதில் வந்து இது இந்த ஒரு தன்மை வந்து அவரை பிற எழுத்தாளர்களிடமிருந்து பெருமளவில் வேறுபடுத்தி காட்டுகின்றது என்று நினைக்கின்றேன். இப்போது என்னுடைய நண்பர் எனக்கும் ஏற்பட்ட அனுபவம், உதாரணத்துக்கு ஜெயதேவ குறிப்புகளெல்லாம் படிக்கும்போது அதில் சுந்தரராமசாமி படிக்கும்போது உதாரணத்துக்காக சொல்கிறீங்க, ஏறத்தாழ ஒரே தலைமுறையை சார்ந்த எழுத்தாளர்கள். ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஜெயதேவை படிக்கும்போது அடிக்கோடிடாமல் ஒரு பக்கத்தோடு படிக்க முடியல அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். எனக்கும் சரி பல என்னை ஒத்த நண்பர்களுக்கும் வந்து பலர் வந்து பல வாக்கியங்கள், புதுமை புத்தனாகட்டும் சுந்தரராமசாமிட்டும் பல வாக்கியங்களை அப்படியே வந்து மனப்பாடமாக ஒப்பிக்கக்கூடிய அளவிற்கு வந்து இந்த வாக்கியங்கள் எல்லாம் மனதில் பயந்து விடுகின்றன. ஆனால் அசோகத்தினுடைய எழுத்தினுடைய தன்மை என்னவென்றால் அவ்வாறு அடிக்கோடிட்டு அவருடைய நூலை படிக்க முடியாது. 99 விழுக்காடு அடிக்கோடிட்டு படிக்க முடியாது. அவருடைய வாக்கியங்களை மனப்பாடம் செய்து கொண்டு சொல்ல முடியாது. ஆனால் இதையும் மீறிய ஒரு அனுபவம் அவருடைய எழுத்துல, அந்த அனுபவம் அவருடைய எழுத்தின் மொத்த தன்மையின் காரணமாக வருவது. ஒரு வாக்கியத்திலிருந்தோ அல்லது ஒரு பத்தியிலிருந்தோ அல்லது ஒரு கதையிலிருந்தோ அல்லது ஒரு படத்திலிருந்தோ மட்டும் வருவதல்ல, அதாவது மொத்த எழுத்தினுடைய திரட்சியாக கிடைக்கக்கூடியது. ஆனால் அது கிடைக்கக்கூடியது என்ன என்று எண்ணி பார்க்கும்போது விதவிதம் சில கதைகளுடைய பெயர்கள் எனக்கு நினைவுக்கு வருவதில்லை. இப்போ இன்னும் சில நாட்கள் இன்றைக்கும் அந்த நூலினுடைய அட்டைப்படத்தை என்னால் மறக்க முடியாத ஒரு அட்டைப்படம், ஒரே கலரில் அடிக்கப்பட்டது. இது தொலைவில் நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வையோடு கூடிய ஒரு அட்டை. அதை பார்க்கணும், எவ்வளவோ ஒரு பெரிய சாதனை, மிக சிறு பிழையாக அது வந்து சாத்தியப்படாமல் போகின்றது. அது அமரத்தன்மையாக இருக்கலாம், இரவாமையாக இருக்கலாம், அது சாதனையாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதை அடைவதற்கான தடையாக இருப்பது வந்து ஒரு சிறு பிழை. இதை போன்ற இப்போ இருக்கு ரிக்ஷா கதையை பற்றி பிரபஞ்சன் சொன்னார். அதே போல் வந்து படுக்கையை நினைக்கக்கூடிய பற்றிய ஒரு கதை ஒன்று அவருடைய எழுத்திலே. இதை போன்ற அவருடைய கதைகளில் வந்து அதனுடைய மொத்தமாக திரட்சியாக பார்க்கும்போது ஒரு வகையில் வாழ்க்கையினுடைய அபத்தம் தெரிகின்றது. இன்னொரு புறம் அவருடைய எழுத்திலே வந்து ஒரு கைப்புணர்வு, ஒரு கசப்பு, இந்த ஆழ்ந்த ஒரு கசப்பு அவருடைய எழுத்திலே இருக்கின்றது. ஆனால் அதில் அந்த கசப்பில் இருக்கக்கூடிய தன்மை என்னவென்றால் அது வந்து வாழ்க்கையை மறுக்கின்ற ஒரு கசப்பு, வாழ்க்கையை மறுக்கின்ற ஒரு நம்பிக்கை வளர்ச்சி, வாழ்க்கையினுடைய பொருளை மறுக்கக்கூடிய ஒரு அவத்தம். அவ்வாறாக இல்லாமல் இது வாழ்வை வாழ்வை செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு கசப்பாகவும் ஒரு அபத்தமாகவும் ஒரு புறக்கணிப்பாகவும் தான் இருக்கின்றது. இதில் ஒரு நீடித்த ஒரு தொடர்ச்சி அசோகத்தினுடைய எழுத்தில் இருக்கின்றது. அவருடைய தொடக்க கால எழுத்துக்களில் இருந்து அண்மையில் நான் என்னை பாதித்த ஒரு கட்டுரை தீரானில் காசி நகரத்தை பற்றி எழுதிய ஒரு கட்டுரை. சாதாரணமாக தொடங்கக்கூடிய ஒரு கட்டுரை தான். ஒரு எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த குழுவுக்குரியில் சொல்ல வேண்டும் என்றால், வேற்று சமூகங்களை பார்க்கக்கூடிய ஒரு கீழத்தைய பார்வையோட தான் வந்து அந்த கட்டுரை தொடங்குவது போல் இருக்கின்றார். இரண்டே பத்திகளில் அதை ஒரே தாண்டாக தாண்டி மொத்த வாழ்க்கையை பற்றிய, இந்தியாவின் சாதாரண மக்களை பற்றிய, நம்முடைய இலக்கியங்களுக்கும் நம்முடைய தத்துவங்களுக்கும் கல்வித்துறை சார்ந்த பயிற்சிகளுக்கும் அப்பால் வாழக்கூடிய மக்களை பற்றியும் அவர்களுடைய மன உணர்வுகளையும் வந்து அனுபவங்களையும் வந்து அந்த காசி கட்டுரையில் வந்து அசோகமித்ரன் செயல்படுத்தி இருந்தார். அதுதான் அசோகமித்ரனுடைய எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய மனப்பதிவுகளை இதோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அமைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அசோகமித்ரனுக்கு செலுத்தப்படக்கூடிய கௌரவம் என்பது நமக்கு நாமே செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கௌரவம். நன்றி.